ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனியா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையின் 3 பிரிவுகளை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் இந்த வழித்தடத்தில் புதிய சரக்கு ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். வதோதரா டாண்டா ரோடு இடையிலான பயணிகள் ரயில் சேவையையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். இது தவிர ரயில்வே மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இன்று மாலை மும்பை செல்லும் பிரதமர் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழாவை தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமது இலங்கை பயணத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமது 3 பயணத்தின் போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். கல்விதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது என்பதால் அதனை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் எழுத்தறிவு பெற்று மிகுந்த பயனடைந்து வருவதாக தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
எனக்கு படிக்கிறது எழுதுவோ தெரியாது, கை நாட்டு தான் நான் ஒட்டியில் இருந்தேன். அப்போ அந்த நாளில் படிக்க வைக்கல. நானும் மாடு மேய்க்குவோ, நாத்து நடுவோ, பில்லுக்கு போவோ, அது மாதிரி இருந்துட்டேன். படிச்சிருந்தா நான் டீச்சரோ வாத்தியாரோ ஆயிருப்பேன். இப்போ புதிய பாரத எழுத்தறிவை வந்து கத்துக்கின்னு இப்போ நல்லா படிக்கிறேன், எழுதுறேன், என் கையெழுத்து போடுறேன். பஸ்ஸுக்கு எங்கன்னா போனா நான் படிக்கிறேன். புதிய பாரத அமைச்சதுனால பிரதமர் மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்க தெரியாது, நான் கை நாட்டா இருந்தேன். இப்ப இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல சேர்ந்து நான் படிச்சு கையெழுத்து போற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பேங்க்குக்கு போனா கூட என்னால சலான் எழுத முடியாது. இப்போ நான் சலான் எழுதி தரேன். பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ஹோம்வொர்க் சொல்லி தரேன். 10வது படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறேன். எழுத்தறிவு திட்டம் மூலமா நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.
செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் செயற்கை நுண்ணறிவு இயக்க தலைமை செயல் அதிகாரி திரு சௌரப் விஜய், ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி துறைகளில் ஸ்வீடனுக்கு உள்ள அனுபவத்தை இந்தியா பகிர்ந்து கொள்ளும் என்றார். இது தொடர்பாக புதுதில்லி வந்துள்ள ஸ்வீடன் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கான ஸ்வீடன் துணை தூதர் ஏக்னஸ் ஜூலின் பேசுகையில், வர்த்தகம் மற்றும் புத்தாக்க துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு துறைகளில் ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆக்னஸ் ஜூலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஜஸ்கயான் இந்தியா வருவதையொட்டி அந்நாடு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச அளவில் இந்தியா முக்கியமான நாடாக உருவெடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அதிபரின் இந்த பயணத்தின்போது இந்தியாவுடனான நீடித்த ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போதைய உலகின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படுவது அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலில் அந்நாட்டிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திரு சேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அந்நாட்டின் தொழிலாளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விசா கட்டண உயர்வு காரணமாக அமெரிக்க தொழில்துறையினர் உள்நாட்டு தொழில்துறையினருக்கு முன்னுரிமை அளிக்க வழிவகை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி வர்த்தகம் சார்ந்த துறைகளில் தகுதி வாய்ந்த அமெரிக்க தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாடிபுல் ஹக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை இரண்டாவது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான ஊடக நிறுவனம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக நாடிபுல் ஹக் நடத்தி வரும் உருது நாளேடு ஹவாலா பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான பல்வேறு ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தில்லி சத்ய நிகேதன் கட்டட விபத்தில் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, சிகிச்சை பெறுவோர் விரைந்து குணமடைய தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சிகிச்சை பெறுவோரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2 மாணவர்கள் குணமடைந்திருப்பதை அடுத்து அவர்கள் இன்று வீடு திரும்புவார்கள் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் தெலங்கானாவில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கேரளம் மற்றும் மாஹேயில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜஹான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் அமெரிக்காவின் ஒலிவியா டி லாஸ் ரயஸ் எமர்மி காம்ஸ் இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.